trying to understand in these days what it means to follow in Jesus' footsteps.
இயேசுவின் அடிச்சுவடுகளை நடப்பது என்றால் என்ன என்பதனுடைய விளக்கத்தை இந்த நாட்களில் நாம் புரிந்து கொள்வதற்காக முயற்சிக்கிறோம்.
There is a lot of difference between Christians who believe in Jesus and Christians who also follow in Jesus' footsteps.
இயேசுவிலே விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இயேசுவை விசுவாசித்து அவருடைய அடிச்சுவடுகளிலே நடக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் அநேக வித்தியாசம் இருக்கிறது.
We saw yesterday that it was like the difference between a child and a grown up son.
நேற்று தினத்திலே இந்த வித்தியாசமானது ஒரு சிறு குழந்தைக்கும் வளர்ந்த மகனுக்கும் உள்ள வித்தியாசத்தை போல இருக்கிறது என்பதை பார்த்தோம்.
We get from God as much as we desire.
எந்த அளவுக்கு நாம் வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்.
God is a God who has given man a free will to choose.
தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு சுயாதீனத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார்.
He does not force a man to do anything, even if it is good for him.
ஒரு மனிதனுக்கு நல்லதாய் இருக்கிற காரியத்தை கூட செய்யும்படியாக தேவன் ஒருபோதும் கட்டாயப்படுத்துகிறவர் நிர்பந்திக்கிறவர் அல்ல.
You see, if God forced man, everybody in the world would be worshipping Jesus Christ today.
தேவன் மட்டும் இந்த உலகத்திலே உள்ள மக்களை கட்டாயப்படுத்துகிறவர் நிர்பந்திக்கிறவராக இருப்பாரே, ஆனால் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் இயேசுவை ஆராதிப்பார்களே.
எவ்ரிபடி,
எல்லாரும் இயேசுவை ஆராதிப்பார்கள்.
God could have caught everybody by the neck and say, come on, worship Jesus.
தேவன் எல்லாரையும் கழுத்தை பிடித்து வா இப்பொழுது இயேசுவை நீ வணங்கு ஆராதி என்று சொல்லியிருந்திருக்கலாம்.
He could have adopted other methods also.
இன்னும் பல வழிமுறைகளையும் அவர் பின்பற்றி இருந்திருக்கலாம்.
Every time a man spoke a lie, if his tongue got paralyzed.
ஒவ்வொரு முறையும் மனிதன் பொய் சொல்லும் பொழுது நாக்கு அது தன்னுடைய கிரியை இழந்து விட்டால், அதற்கு வாதம் வந்து விட்டால்,
men would stop telling lies very quickly.
மிக சீக்கிரமாக பொய் சொல்வதை மன ஜனங்கள் நிறுத்தி விடுவார்கள்.
Every time we got angry, if we got some paralysis in the tongue, we'll stop getting angry also.
ஒவ்வொரு முறையும் கோபப்படும் பொழுது நம்முடைய நாக்குக்கு வாதம் வந்து விட்டால், நாக்கு அசையாமல் அப்படி நின்று விட்டால், நாம் கோபப்படுவதை நிறுத்தி விடுவோம்.
Every time we lust with our eyes, we get a little blindness, we'll start lusting with our eyes also.
ஒவ்வொரு முறையும் நம்முடைய கண்களினால் இச்சிக்கும் பொழுது ஒரு அளவுக்கு நம்முடைய கண்கள் குருடாகிவிட்டால் நாம் இச்சிப்பதை நிறுத்தி விடுவோம்.
Every time we sign a false statement in the office to make a little more money, if a hand gets paralyzed, we'll stop signing false statements forever.
ஒவ்வொரு முறையும் பணத்தை அதிகமாய் பெறுவதற்காக பொய் பத்திரத்திலே அல்லது பொய் வாசகங்களிலே கையெழுத்து போடும்பொழுது நம்முடைய கைகளுக்கு வாதம் வந்துவிட்டால் நாம் பொய் கையெழுத்து போடுவதை நிறுத்தி விடுவோம்.
And if all those who followed the Lord became the richest people in the country, many people will start following the Lord.
தேவனை பின்பற்றுகிற எல்லாருமே உலகத்திலே மிகுந்த ஐஸ்வர்யவான்களாய் மாறிவிடுவார்கள் என்று இருந்திருந்தால் எல்லாருமே தேவனை பின்பற்றி விடுவார்கள்.
See, God could have adopted these methods that I just mentioned to make people stop sinning and to make people follow Jesus.
ஜனங்களை எப்படியாவது பாவம் செய்வதிலிருந்து நிறுத்தி இயேசுவை பின்பற்ற செய்வதற்காக இப்பொழுது நான் சொன்னேன் அல்லவா சில வழிமுறைகள், அவைகளை தேவன் பின்பற்றி இருந்திருக்கலாம்.
பட் வை டசன்ட் காட் டூ தட்?
ஆனாலும் ஏன் அவர்களை தேவன் பின்பற்றவில்லை?
வை டசன்ட் ஹி ஃபோர்ஸ் பீப்பிள் டு ஃபாலோ ஜீசஸ் ஈவன் தோ தட்ஸ் குட் ஃபார் தம்?
ஏன் இயேசுவை பின்பற்றும்படியாக ஜனங்களை கட்டாயப்படுத்தவில்லை? அது நல்லது என்று அறிந்தும்
வை டசன்ட் ஹி பனிஷ் பீப்பிள் இமீடியட்லி அஸ் சூன் அஸ் தே சின்?
பாவம் செய்த உடனே ஏன் ஜனங்களை தண்டிப்பதில்லை?
Isn't that a good way to stop people sinning?
தங்களை பாவத்தில் நிறுத்துவதற்கு இது ஒரு நல்ல வழிமுறை அல்லவா?
Why he publicly bless those who follow him in such a way that everybody sees God has blessed that man?
எல்லாருமே பார்க்கிற அளவுக்கு பொதுப்படையாக தேவனை பின்பற்றுகிற ஒரு மனிதனை ஏன் தேவன் அளவு அபரிமிதமாக ஆசீர்வதித்து விடக்கூடாது?
Why does he allow his greatest servants to suffer so much?
தம்முடைய பெரிய ஊழியக்காரர்களை ஏன் அந்த அளவுக்கு பாடுபட அனுமதிக்க வேண்டியதாக இருக்கிறது?
The one who suffered the most on this earth was Jesus Christ.
இந்த பூமியிலே மிகவும் அதிகமாய் பாடுபட்டவர் ஒருவர் இருப்பார்னால் அவர் தான் ஆண்டவர் இயேசு.
He was the Son of God.
அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார்.
Someone who suffered very much was the Apostle Paul, and he was one of the greatest apostles.
அதோட சற்று குறைவாக மிகவும் கஷ்டப்பட்டவர்களில் ஒருவன் அப்போஸ்தலனாய் பவுல். அவன் தான் மிகுந்த பெரிய அப்போஸ்தலனாய் இருந்தான்.
And all suffered in so many ways, most of them were killed.
அநேக அப்போஸ்தலர்கள் பல வழிகளிலே உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், அதில் அநேகம் பேர் கொல்லவும் பட்டார்கள்.
So it doesn't look very attractive to be a disciple of Jesus.
ஆனால் இயேசுவுடைய சிஷ்யனாக இருப்பது என்பது மிகவும் காட்சிகரமான ஒரு காரியமாக இல்லை.
In fact, it is more attractive to sin and to be worldly.
பாவம் செய்வது அல்லது உலகத்தானா இருப்பது என்பது மிகவும் கவர்ச்சியான ஒரு காரியமாக இருக்கிறது.
But that is how God tests us.
இப்படித்தான் தேவன் நம்மை சோதிக்கிறார்.
God doesn't even force people to go to heaven.
பரலோகத்துக்கு ஜனங்களே நீங்கள் போகுங்கள் என்று சொல்லியும் தேவன் கட்டாயப்படுத்துவதே கிடையாது.
To go to hell is a terrible thing.
நரகத்துக்கு போவது என்பது மிகவும் பரிதாபமான ஒரு காரியம், பயங்கரமான ஒரு காரியம்.
And all those who do not repent of their sins, who do not surrender their lives to Christ, will go to hell.
தங்கள் பாவங்களில் இருந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு என்று ஒப்புக் கொடுக்காதவர்கள் அனைவரும் நரகத்துக்கு தான் செல்வார்கள்.
Even if they call themselves Christians and have gone to church for 70 years.
அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக்கொண்டும் 70 வருடங்களாக ஆலயத்துக்கு சென்றிருந்தாலும் கூட அவர்கள் நரகத்துக்கு தான் செல்வார்கள்.
Even if they are board members or bishops or anything, if they have not repented and surrendered their life to Christ, they go to hell.
அவர்கள் பிஷப்பா இருந்தாலும் சரி அல்லது போர்டு மெம்பராக இருந்தாலும் சரி தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணிக்காத பட்சத்திலே அவர்கள் நரகத்துக்கு தான் செல்வார்கள்.
And so many thousands and thousands of Christians and other religious people are going to hell every day.
ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களும் மற்ற மதத்தினர்களும் நரகத்துக்கு போய் கொண்டே இருக்கிறார்கள்.
And God doesn't stop them.
தேவன் அவர்களை நிறுத்துவதில்லை.
If they want, they can turn from their sin.
அவர்கள் விரும்பினால் தங்களுடைய பாவ வழியிலிருந்து அவர்கள் திரும்பலாம்.
But if they don't turn, God leaves them.
அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் தேவன் அப்படியே அவர்களை விட்டு விடுகிறார்.
Some people turn.
சிலர் மனம் திரும்புகிறார்.
Some people accept Christ.
சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்.
And they are saved.
அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்.
But they never grow.
ஆனாலும் அவர்கள் வளருவதில்லை.
God forces them.
ஏனென்றால் அது வளருவதற்கு கூட தேவன் கட்டாயப்படுத்துவதில்லை, நிர்பந்திப்பதில்லை.
Just like he doesn't force people to go to heaven.
பரலோகத்துக்கு எப்படி போவதற்கு ஒரு மனிதனை நிர்பந்திக்க மாட்டாரோ,
he doesn't force people to grow spiritually either.
அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீ வளர்தான் வேண்டும் என்று சொல்லி அவர் நிர்பந்திப்பதில்லை.
When Peter was fishing and Jesus said, leave your nets and follow me.
பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்தான், உன் வலையை விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னார்.
He didn't tell him, if you don't follow me, I will punish you and your family terribly.
நீ என்னை பின்பற்றாவிட்டால் நான் உன்னை உன்னுடைய குடும்பத்தையும் நித்திய நித்தியமாக உன்னை தண்டிப்பேன் என்று சொல்லவில்லை.
No.
இல்லை.
If he didn't want to follow, that was okay.
நீ என்னை பின்பற்ற மனதில்லை என்றால் சரி பரவாயில்லை.
There were some people who Jesus said, follow me.
சில ஜனங்களை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொன்னார்.
One man said, let me go and wait for my father to die and let me bury him, then I'll come.
ஒரு மனிதர் சொன்னார், நான் போய் முன்பு என் தகப்பன் மரிக்க வரை காத்திருந்து அவர் மறித்த பிறகு அடக்கம் பண்ணிவிட்டு நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னார்.
Jesus didn't force him.
இயேசு அவனை கட்டாயப்படுத்தவில்லை.
Okay, if you want to wait till your father dies, you wait.
சரி போகட்டும், உன்னுடைய தகப்பன் மரிக்கும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ காத்திரு.
May wait 25 years and then decide.
நீ 25 ஆண்டுகள் ஒருவேளை காத்திருக்கலாம், அதற்கு பிறகு தீர்மானி.
Maybe too late then to follow me.
ஆனால் அப்பொழுது நீ என்னை பின்பற்றுவது என்பது கால நடந்த ஒன்றாகிவிடும்.
I want to say to all of you.
ஆகவே நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
Remember one thing.
ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
God never catches you by the neck and will make you do anything.
தேவன் ஒருபோதும் உங்களை கழுத்தை பிடித்து ஒரு காரியத்தை செய் என்று சொல்லி திணிப்பதில்லை, நிர்பந்திப்பதில்லை.
Jesus said he is a good shepherd.
இயேசு தான் நல்ல மீட்பன் என்று சொன்னார்.
And he always goes in front.
அவர் எப்பொழுதுமே முன்னாக நடக்கிறவர்.
In the streets in Bangalore, sometimes we see people driving the sheep to the slaughterhouse.
பெங்களூர்ல சில சமயத்திலே கறிக்கடையை கொல்வதற்காக ஆடுகளை வழிநடத்தி செல்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம்.
And you always see those hirelings are walking behind the sheep with a stick and chasing them.
அந்த கூலிக்காரன் அவன் எப்பொழுதுமே ஒரு பெரிய தடியை வைத்துக் கொண்டு பின்னாக இருந்து ஆடுகளை அடித்து விரட்டிக் கொண்டே செல்வார்.
But Jesus said the shepherd goes in front.
அதாவது ஒரு நல்ல மெய்ப்பன் அவன் ஆடுகளுக்கு முன்னாக செல்கிறான் என்று இயேசு சொன்னார்.
In other words, Jesus does not come behind the sheep with a stick like these hirelings to lead them to the slaughterhouse.
இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இந்த கூலிக்காரர்கள் கறிக்கடைக்கு வெட்டுவதற்காக இந்த ஆடுகளை விரட்டி செல்வது போல இயேசு பின்னாடி இருந்து விரட்டி செல்வதில்லை.
He will not take a stick and beat you and say, come on, follow me.
ஒரு குச்சை எடுத்து அடித்து நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுவதில்லை.
And if you don't follow me, I'll give you some punishment.
நீ என்னை பின்பற்றாவிட்டால் நான் உன்னை தண்டிப்பேன் என்று
சொல்லுவதில்லை. If you don't pay your tithe, you get some sickness.
உனக்கு தசமபாகம் நீ செலுத்தாவிட்டால் உனக்கு வியாதி வரும் என்று சொல்லுவதில்லை.
These are all empty threats that preachers preach to people to deceive them.
இவைகளெல்லாம் பிரசங்கியார்கள் ஜனங்களை வஞ்சிப்பதற்காக சொல்லுகிற வரட்டு பயமுறுத்தல்கள் தான்.
Jesus does not also tell people, if you follow me, I'll make you rich.
அதற்கு மாறாக என்னை பின்பற்றினால் நான் உன்னை பணக்காரனாக்குவேன் என்று இயேசு சொல்லவில்லை.
In the Bible, one of the persons who followed Jesus most closely was the Apostle Paul.
இயேசு கிறிஸ்துவை அதிக நெருக்கமாக பின்பற்றின ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல்.
And if this was true, that Jesus makes people who follow him rich, then Paul should have been one of the biggest millionaires in the world.
இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனையும் அவர் பணக்காரராக்குவார் என்ற கூற்று மெய்யா இருக்குமே ஆனால் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களிலே மிகப்பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக பவுல் இருந்திருக்க வேண்டும்.
பட் வாட் வாஸ் ஹி?
அவன் எப்படி இருந்தான் உண்மையிலே?
You read in 2 Corinthians 11, there was some times in his life when he did not even have money to buy food to eat.
நாம் பதினோராம் நேரத்தில் வாசிக்கிறோம், சில சமயங்களிலே புசிப்பதற்கு ஆகாரம் வாங்குவதற்கு கூட அவனிடத்தில் பணம் இல்லாதிருந்தது.
He did not even have a warm dress at certain times. It says he shivered in the cold.
சில குளிரான நேரங்களிலே தன்னை போர்த்திக் கொள்வதற்கு கூட போர்வை இல்லாமல் இருந்தபடினாலே அவன் நடுங்கினான் குளிரிலே என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
Why?
ஏன்?
Because he followed Jesus.
அவர் இயேசுவை பின்பற்றினபடினாலே.
Those who follow Jesus don't become rich.
இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பணக்காரர்களாக முடியாது.
I remember a very godly man saying,
ஒரு தேவபக்திய மனிதன் சொன்னதை எனக்கு ஞாபகம் வருகிறது.
He said, my father was such an honest man that he could never become rich.
என்னுடைய தகப்பனார் மிகுந்த நேர்முள்ள மனிதனாக இருந்தபடினாலே ஒருபோதும் அவர் பணக்காரராகவே முடியவில்லை.
All his taxes correctly.
அவர் தன்னுடைய வருமான வரியெல்லாம் சரியாக செலுத்தினார்.
And he did what God's word said to help the poor.
ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியாத வேதவசனம் சொன்னதை அவர் செய்தார்.
He did everything what God's word said and so he could never become rich.
தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற அனைத்துக்கும் அவர் கீழ்ப்படிந்தார். ஒருபோதும் அவர் பணக்காரராக மாறவே முடியவில்லை.
Do you think people who follow Jesus become rich?
இயேசு பின்பற்றுபவர்கள் பணக்காரர்களாக மாறுவார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா?
And do you think those who don't follow Jesus become poor?
இயேசு பின்பற்றாதவர்கள் ஏழைகளாய் தரித்திரர்களாய் மாறிவிடுவார்கள் என்று எண்ணுகிறீர்களா?
You don't have to look far. Just look in your own city.
நீங்கள் வேற ஊரிலே நீங்கள் போய் பார்க்க வேண்டாம். உங்கள் சொந்த ஊரிலேயே நீங்கள் பாருங்கள்.
Just walk around this city and see who are the richest people, who have the biggest houses.
உங்கள் ஊரிலேயே நீங்கள் நடந்து பாருங்கள். யாருக்கு பணக்காரர்கள் யார், பெரிய வீடு கட்டியிருப்பது யார் என்று நீங்கள் பாருங்கள்.
See whether they are people who are following Jesus.
அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா இல்லையா என்று நீங்களே பாருங்கள்.
I don't know this city, but everywhere in the world it is the same story.
இந்த ஊரை பற்றி எனக்கு தெரியவில்லை, ஆனா உலகத்தில் எந்த ஊரை எடுத்தாலும் இப்படியே தான் இருக்கிறது கதை.
The biggest crooks, the cheats,
ஏமாற்றுக்காரர்கள், வஞ்சனைக்காரர்கள்,
they are the ones who become rich.
இவர்கள் பணக்காரராகி விடுகிறார்கள்.
And the honest, sincere disciples of Jesus are usually not rich at all.
நேர்மையாய் உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசுடைய சிஷ்யர்கள் வழக்கமாக அவர் பணக்காரராக இருப்பதில்லை.
Peter was another great apostle.
பேதுரு இன்னொரு பெரிய அப்போஸ்தலனாக இருந்தார்.
You read in Acts chapter 3, once he did not even have money in his pocket to give to a beggar at the temple gate.
அப்போஸ்தலன் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த தேவாலயத்தின் வாசலிலே காத்திருந்த பிச்சைக்காரனுக்கு கொடுப்பதற்கு கூட அவனிடத்தில் காசு இல்லை.
He said, I don't have silver and gold.
எனக்கு பொன்னும் வெள்ளியும் இடத்துல இல்லை என்று சொன்னார்.
Please don't be deceived by all this false teaching that's going on these days.
இந்த நாட்களிலே அங்கும் இங்குமாய் இருக்கிறதான பொய்யான உபதேசங்களை குறித்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம்.
So much teaching about Jesus, following Jesus will make you rich.
இயேசுவை பின்பற்றினால் நீங்கள் பணக்காரராக மாறலாம்.
It's not true.
இது உண்மை அல்ல.
I wish these people would go to some of these poor villages in Tamil Nadu and teach them how to be rich.
நான் என்ன விரும்புகிறேன் என்றால், இவர்கள் இப்படி பொய் பிரசங்களை செய்கிறவர்கள் எல்லாரும் சில ஏழை கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள ஏழை மக்களுக்கு
பிரசங்கித்தார்கள்.
அவர்களுக்கே போய் ஏன் நீங்கள் பணக்காரர்களாக என்று பிரசங்கிக்க கூடாது?
They go to the big towns to the rich people and collect money from them, that's all.
அவர்கள் பெரிய பெரிய பட்டணங்களுக்கு சென்று பணக்காரர்களுக்கு பிரசங்கித்து விட்டு அவர்களுக்கு அந்த பணத்தை வசூலிக்கிறார்கள், அவ்வளவுதான்.
It is true that Jesus heals the sick.
இயேசு வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறார் என்பது மெய்தான்.
But it is also true that sometimes he allows some of his servants to remain sick.
ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய ஊழியக்காரர்களோடு சில ஜாதியாக இருப்பதற்கும் தேவன் அனுமதிக்கிறார் என்பதும் மெய்தான்.
Paul had a cornelish, some type of sickness which he prayed 3 times and God never healed him.
பவுலுக்கு தன்னுடைய சரீரத்திலே ஒரு முள் இருந்தது, அது ஒரு விதமான வியாதியா இருந்திருக்கலாம். அவன் ஜெபி 3 முறை ஜெபித்தும் கூட அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை.
The Lord said, no, that is necessary to keep you humble.
அது உன்னை தாழ்மையா இருப்பதற்கு உனக்கு உதவி செய்யும், ஆகவே நான் உன்னை சுகமாக்குவதில்லை என்று சொன்னார்.
We read in the last verses of 1 Timothy 5 that Timothy had a stomach problem for many years.
1 Timothy 5 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தீமோத்தேயுக்கு வயிற்றிலே எவ்வளவோ வருஷங்களாக பிரச்சனை இருந்தது.
I don't know how many times Paul laid his hands on Timothy and prayed for him, but he was not healed.
எத்தனை முறை பவுல் தீமோத்தேயுடைய வயிறிலே கையை வைத்து ஜெபித்தான் என்று தெரியவில்லை, ஆனால் அவன் சுகமாக்கப்படவில்லை.
So finally Paul told Timothy, please take a little wine that may help your stomach.
சற்று திராட்சை ரசத்தை நீ சாப்பிடு, அது உனக்கு சுகமாக உதவி செய்யும் என்று சொன்னான் பவுல்.
What do these Timothy was one of the finest co-workers of the apostle Paul.
அப்போஸ்தலனாய பவுலுடைய உடன் ஊழியக்காரர்களில் மிக சிறந்த ஊழியக்காரன் தான் தீமோத்தேயு.
He was the best. Paul says he's the best of my co-workers.
என்னுடைய உடன் ஊழியக்காரர்களிலேயே, உடன் வேலையாட்களிலேயே மிகவும் சிறந்தவன் தீமோத்தேயு என்று பவுலே சொல்கிறார்.
But he had a stomach sickness.
ஆனாலும் அவனுக்கு வயிற்றிலே வியாதி.
And he lived with that.
அவன் அதோடு கூட தான் வாழ்ந்தான்.
Maybe God allowed it to keep Timothy humble because he was such a mighty man of God.
தீமோத்தேயு மிகுந்த வல்லமையுள்ள தேவ மனிதனாக இருந்தபடினாலே அவனை தன்னை தானே தாழ்த்த முடியாத தேவன் இதை கொடுத்திருந்திருக்கலாம்.
So don't believe all these teachings that if you follow Jesus you'll become rich and you'll have no problems and you'll have no sicknesses, nothing.
அவர் இயேசுவை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு வியாதியே வராது, உங்களுக்கு பிரச்சனையே வராது, நீங்கள் பணக்காரராகலாம் என்றெல்லாம் இந்த போதனையை நீங்கள் நம்ப வேண்டாம்.
I don't want to deceive you.
நான் உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை.
I want to speak the truth according to God's word.
நான் தேவனுடைய வார்த்தையின் படியாக உள்ள சத்தியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன்.
I believe God will meet our need.
தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று நான் நம்புகிறேன்.
Paul never died of starvation.
பவுல் ஒருபோதும் பட்டினியினாலே சாகவில்லை.
He never died of the cold.
அவன் அந்த குளிர்னாலே சாகவில்லை.
God allowed him to suffer.
ஆனாலும் தேவன் அவன் பாடுபட அனுமதித்தான்.
I know in my life how God has taken me through many different types of sufferings.
என்னையும் தேவன் பலவிதமான பாடுகளுக்குள்ளாக எப்படி எடுத்து சென்றார் என்று நான் அறிவேன்.
I've had to stand in long queues to buy tickets, rail tickets.
Railway ticket வாங்க முடியாத நீண்ட ஒரு பெரிய வரிசையில நான் நின்று பொறுமையா நிற்க வேண்டியிருந்தது.
I've traveled in crowded second class compartments sitting on the floor.
நான் தரையிலே நெருக்கமாக இருந்த இரண்டாம் வகுப்பு ரயிலே பிரயாணம் நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தது இருந்திருக்கிறது.
And I've also had to wait like other people in government offices so many times and go and come back and go and come back so many times before I get what I want.
நான் ஒரு காரியத்தை கிடைப்பதற்காக அரசாங்க அலுவலகங்களிலே அடிக்கடி போல நானும் போய் வருவது காத்திருந்து வருவது போய் இப்படியாக நான் போய் கொண்டு வந்து கொண்டிருந்தேன்.
And many other things like that.
இப்படி அநேக காரியங்கள் எனக்கும்
headaches, fever, so many things come.
தலைவலி, ஜுரம்.
And whenever I ask the Lord about these things,
இந்த காரியங்களை குறித்தெல்லாம் நாம் தேவனிடத்தில் கேட்டபொழுது,
Lord, why do you allow me to go through all these things? When I pray, you don't seem to make it easy for me.
ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் நீ காரியங்களை லகுவாக்கி தருவதில்லை, ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று கேட்டிருக்கிறேன்.
I remember once when I was in a conference somewhere.
ஒரு முறை நான் ஒரு கான்பரன்ஸ் கூட்டத்தில் இருந்தேன்.
It was a student conference many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக மாணவருடைய கருத்தரங்கம் நடந்து கொண்டிருந்தது.
And in between two sessions, I had to go to change my rail ticket.
அந்த இரண்டு கூட்டங்களுக்கு நடுவே உள்ள அந்த நேரத்திலே நான் போய் என்னுடைய ரயில் பிரயாண டிக்கெட்டை மாற்ற முடியாத சென்றேன்.
I prayed, Lord, let the queue be very short so that I don't waste too much time there.
ஆண்டவரே, நான் அதிக நேரத்தை வீணாக்காதபடிக்கு அங்க இருக்கிற வரிசையானது குறைவான நபர்கள் உள்ளதா இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணி.
When I went to the railway station, the queue was so long, it was outside the railway station.
நான் அந்த ரயிலுக்கு போகும்பொழுது அந்த ஸ்டேஷன் விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கு வரிசையானது நீண்ட வரிசையாக இருந்தது.
I had to stand in the sun there for quite some time before I could reach the counter and change my ticket.
நான் என்னுடைய கவுண்டருக்கு போவதற்கு முன்பதாக எவ்வளவு நேரம் வெயிலிலே நிற்க வேண்டியிருந்தது.
And I learned something that day which I never forgot.
நான் மறக்காமல் இருக்கிற ஒரு காரியத்தை அந்த நாளிலே கற்றுக்கொண்டேன்.
I asked the Lord, Lord, why did you allow me to waste so much time?
ஆண்டவரே, இவ்வளவு நேரத்தை நான் வீணாக்குவதற்கு ஏன் அனுமதித்தீர்?
Listen to what the Lord told me that day.
தேவன் அந்த நாளில் எனக்கு என்ன சொன்னார் என்று கவனியுங்கள்.
He said, your fellow countrymen go through all these sufferings.
உன்னுடைய சக மனிதன், இந்த தேசத்தில் உள்ள சக மனிதன் இந்த பாடல்களுக்குள்ளாக கடந்து செல்கிறான்.
You have to also experience those sufferings if you are to minister the word of God to them.
அவர்களுக்கு நீ தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாடல்களையும் என்ன என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
If you never experience poverty, you will never be able to preach to poor people.
தரித்திரத்தை நீ ஒருபோதும் அனுபவிக்காவிட்டால் ஒருபோதும் நீ தரித்திரருக்கு பிரசங்கிக்க முடியாது.
If you only experience wealth, then you'll only be able to preach to rich people. That's all.
எப்பொழுதுமே நீ ஐஸ்வர்யத்தை அனுபவித்திருந்தால் நீ ஐஸ்வர்யங்களுக்கு மட்டுமே பிரசங்கிக்க முடியும்.
And but the vast majority of your countrymen are poor. You won't be able to preach to them.
ஆனால் உன்னுடைய தேசத்தில் உள்ள ஜனங்களில் அநேகம் பேர் தரித்திரர்களாக இருக்கிறார்கள், ஏழைகளாக இருக்கிறார்கள். எப்படி நீ அவர்களுக்கு பிரசங்கிப்பாய்?
If I always answer your prayer and the queue becomes short in the railway station, you will never experience what other people experience.
உன் ஜெபத்துக்கெல்லாம் நான் பதில் கொடுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல நீ போகும்போதெல்லாம் குறிய நபர்களுடைய வரிசையா இருந்தால்
and
நீ அதை எப்படி அனுபவிக்க முடியும்?
If you never have a headache, never have a fever, you will never experience what everybody else in the world is experiencing.
உனக்கு தலைவலியே வரவில்லை, ஜுரமே வரவில்லை என்று சொன்னால் உலகத்திலே மற்ற மக்கள் அனுபவிக்கிற காரியத்தை நீ எப்படி தெரிந்து கொள்வாய்?
But when you experience these things,
ஆனால் நீ இதை அனுபவிக்கும் பொழுது,
the same difficulties that other people in your country experience,
உன்னுடைய தேசத்தில் உள்ள மற்ற ஜனங்கள் அனுபவிக்கிற அதே கஷ்டங்களை நீ அனுபவிக்கிறேன்.
You will be able to preach to them with compassion.
அப்படி இருக்கும்பொழுது நீ மனதுருக்கத்தோடு கூட நீ அவர்களுக்கு பிரசங்கிக்க முடியும்.
And you will be able to preach to them understanding their situation.
அவருடைய சூழ்நிலையை நீ விளங்கிக் கொண்டு அவர்களுக்கு நீ பிரசங்கம் செய்ய முடியும்.
And then you will not preach theories to them like other preachers but real life.
அப்படி இருக்கும் பட்சத்திலே மற்ற பிரசங்கர்களை கூட கோட்பாட்டை மட்டும் பிரசங்கிக்காமல் உண்மையான வாழ்க்கையை நீ பிரசங்கிக்க ஆரம்பித்து விடுவாய்.
And then I began to praise God for the different situations he took me through.
அதற்கு பிறகு தேவனை நடத்தி சென்ற பலவிதமான சூழ்நிலைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தேன்.
And I've learned one thing.
ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
You cannot serve God and preach the gospel by studying the Bible alone.
வேதத்தை படிப்பதனால் மட்டுமே நீ தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது.
You have to go through many trials for God to produce a message within you.
தேவன் உனக்குள்ளாக ஒரு செய்தியை உண்டாக்க முடியாத நீ அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும்.
So it's a wonderful thing to follow Jesus' footsteps.
ஆகவே இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது என்பது அற்புதமான ஒரு வாழ்க்கை.
If you follow in Jesus' footsteps,
நீ இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றினால்
you can have a ministry to other people even if you are not a full time worker.
நீ முழுநேர ஊழியனா இல்லாதிருந்தாலும் கூட மற்ற ஜனங்களுக்கு என்று உனக்கு ஒரு ஊழியம் கிடைக்கும்.
Even if you never go to a Bible school,
நீ வேதாம கல்லூரிக்கே போகாமல் இருந்தாலும் சரி.
When I left my job in the Navy 33 years ago,
33 ஆண்டுகளுக்கு முன்பதாக கப்பற்படையின் என்னுடைய வேலையை நான் ராஜினாமா செய்த பொழுது,
many people told me you must go to the Bible school now to serve the Lord.
அநேகர் நீ வேதாம கல்லூரிக்கு சென்று படித்துதான் நீ ஜெபத்துக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று சொன்னார்கள்.
You know what I said?
நான் என்ன சொன்னேன் தெரியுமா?
I said most of the believers in India don't have an opportunity to go to Bible school.
இந்திய தேசத்தில் உள்ள அநேக விசுவாசிகள் வேதாகம கல்லூரிக்கே போவதற்கு தருணம் கிடைக்காமல் இருக்கிறார்கள்.
They are working, they are housewives, where do they have time to go to Bible school?
அவர்கள் ஏனென்றால் அவர்கள் வேலை செய்கிறார்கள், குடும்ப பெண்ணா இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேதாகம கல்லூரிக்கு போவதற்கு எங்க நேரம்?
I said, I want to be an encouragement to all those people.
அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எல்லாம் நான் உற்சாகம் அளிக்கக்கூடியவனா இருக்க விரும்புகிறேன் என்று
சொன்னேன். I'm not against Bible schools.
வேதாகம கல்லூரிகளுக்கு விரோதமானவன் அல்ல.
I want to be an encouragement to all the lakhs of believers in India who can never go to a Bible school.
வேதாகம கல்லூரிக்கு போக முடியாத லட்சக்கணக்கான விசுவாசிகளுக்கு நான் ஒரு மாதிரியா இருக்க விரும்புகிறேன்.
And I want to show them that you can serve the Lord without going to Bible school.
வேதாகம கல்லூரிக்கு போகாமலேயே நீ ஊழியம் செய்ய முடியும் என்று நான் அவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
And that is how I served the Lord the last 33 years.
இப்படி தான் கடந்த 33 ஆண்டுகளாக நான் தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கேன்.
To encourage people.
ஜனங்களை உற்சாகம் ஊட்ட முடியாது.
Just like Peter, James and John 2000 years ago, we can also serve the Lord without going to Bible school.
என்பதாக பேதுரு, யோவான், யாக்கோபை போலவே நாமும் வேதாகம கல்லூரிக்கு போகாமலேயே தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்.
I want to say to all of you sitting here,
இங்கே உட்கார்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன்,
you don't have to be a full time worker to serve the Lord.
தேவனுக்கு ஊழியம் கட்டாயமா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
You don't have to go to Bible school to serve the Lord.
தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக வேதாகம கல்லூரிக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
You don't have to be a pastor to serve the Lord.
நீ தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக ஒரு பாஸ்டராய் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
You don't even have to grow up to serve the Lord.
தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக நீ வளர்ந்தவனா இருக்க
வேண்டும் என்று யங் மேன் அண்ட் சர்வ் தி லார்ட்.
நீ இளம் வாலிபனா இருந்தும் கூட தேவனுக்கு என்று ஊழியம் செய்ய முடியும்.
Why not?
ஏன் முடியாது?
I was converted when I was 19. I started preaching when I was 19.
நான் 19 வயதா இருக்கும் பொழுது மனம் திரும்பினேன். 19 வயதிலே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன்.
Why do you have to wait?
ஏன் நீங்கள் காத்திருக்க வேண்டும்?
I want to encourage all of you.
எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துவேன்.
You don't even have to be a man to serve the Lord. As a woman you can serve the Lord.
ஒரு மனிதனாய் புருஷனா இருந்துதான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அல்ல, ஒரு ஸ்திரியாக இருந்தும் கூட நீ ஊழியம் செய்யலாம்.
All of you can serve the Lord.
எல்லாருமே தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும்.
You can be a mother with so many children at home and be a servant of the Lord.
ஒரு அநேக பிள்ளைகளுக்கு தாயாக நீ வீட்டில் இருந்தும் கூட அங்கே நீ ஊழியக்காரியா இருக்க முடியும்.
But
ஆனால்
you have to follow in Jesus' footsteps.
இயேசுவின் அடிச்சுவடுகளிலே நீ பின்பற்ற வேண்டும்.
Follow in Jesus' footsteps, you can be a servant of the Lord.
நீ இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவனாக இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரன் ஊழியக்காரியாக இருக்க முடியும்.
Another man gives up his job, goes to Bible school and calls himself a pastor.
ஒரு மனிதன் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வேதாகம கல்லூரிக்கு சென்று பிறகு தன்னை பாஸ்டர் என்று அழைத்துக் கொள்கிறான்.
But he does not follow in Jesus' footsteps.
ஆனால் அவனோ இயேசுவின் அடிச்சுவடுகளிலே பின்பற்றுவதில்லை.
He cannot be a servant of the Lord.
அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கவே முடியாது.
Even if he calls himself right reverend, doctor, you can give him many titles, he is not a servant of the Lord.
Right reverend, doctor என்ற எத்தனை பட்டங்களை போட்டுக்கொண்டாலும் அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கவே முடியாது.
Jesus said, follow me.
என்னை பின்பற்றிவாய் என்று இயேசு சொன்னார்.
I will make you fishers of men.
நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாக ஆக்குவேன்.
He didn't say go to Bible school and I will make you fishers of men.
வேதாம கல்லூரிக்கு போ, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று சொல்லவில்லை.
He didn't say you must be a man then only I can make you a fisher of men.
நீ ஒரு மனுஷனா இருந்தால் தான் நான் உன்னை மீன் பிடிக்க மனிதரை பிடிக்கிறவராய் மாற்றுவேன் என்று சொல்லவில்லை.
Woman, I cannot do that.
ஒரு ஸ்திரீ இடத்திலே நான் அப்படி சொல்ல முடியாது என்று சொல்லவில்லை.
No.
இல்லை.
Only one condition.
ஒரே ஒரு நிபந்தனை.
You don't have to give up your job. He did not say give up your job and I will make you fishers of men.
உன்னை வேலையை விட்டுவிடு, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனை மாற்று என்று சொல்லவில்லை.
Follow me.
என்னை பின்பற்று.
And I will make you those who can bring men into God, men and women into God's kingdom.
நான் உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு மனிதர்களையும் மனுஷர்களையும் கொண்டவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னார்.
That's to you.
உங்களுக்கு தான் இந்த வார்த்தை.
The devil has blinded people to these truths that they think only some full time workers, holy people, they only can serve the Lord.
ஒரு சில ஊழியக்காரர்கள் அல்லது ஒரு சில பரிசுத்தவான்கள் மட்டுமே தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி அநேகருடைய கண்களை சாத்தான் சூடாக்கிவிட்டார்.
You have to be wait till you're 40 50 years old.
அது 40 50 ஆகும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி ஏமாற்றி விட்டார்.
Born again, start today, start following Jesus today and you can start serving the Lord today.
இன்றைக்கு தான் நீ மனம் திரும்பி இருந்தால் இன்றைக்கே நீ தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கலாம்.
But you must follow Jesus.
You
must see how Jesus lived and said, Holy Spirit of God, fill me so that I can walk in Jesus' footsteps.
பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதே போல அவருடைய அடிச்சூடியில் பின்பற்றும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறேன்.
I want to show you one very important thing about Jesus' life today.
இன்றைக்கு இயேசுவின் வாழ்க்கை குறித்து ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
In 2 Corinthians chapter 13.
2 கொரிந்தியர் 13 அதிகாரம்.
Jesus introduced a new way of serving God compared to the old testament.
பழைய ஏற்பாட்டை காட்டிலும் இயேசு புதுவிதமாக தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு வழியை காண்பித்தார்.
He is called the mediator of a new covenant.
புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் என்று அழைக்கப்படுகிறார்.
You know your Bible has got Old Testament and New Testament.
உங்களுடைய வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் இரண்டு பகுதிகள் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா?
God has not changed. God is the same in the Old Testament and the New Testament.
பழைய ஏற்பாடானாலும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி தேவன் மாறவில்லை, அதே தேவன் தான்.
In fact, in the last page of the Old Testament in Malachi 3, the Lord says, I am the Lord, I do not change.
சொல்லப்பன மல்கியா புத்தகத்திலே மூன்றாம் பழைய பாட்டில் கடைசி புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே நானே தேவன், நான் மாறாதவர்
என்று
புதிய உடன்படிக்கையிலும் அவர் மாறாத தேவன் தான்.
The Old Testament was a preparation for the New Testament.
ஆனால் பழைய ஏற்பாடு என்பது புதிய ஏற்பாடு வருவதற்கு உள்ள ஒரு ஆயத்தம்.
And you don't understand God's ways fully in the Old Testament.
பழைய உடன்படிக்கையிலே தேவனுடைய வழிகளை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது.
இட்ஸ் லைக் சேயிங் தட் ஸ்கூல் இஸ் எ ப்ரிபரேஷன் டு கோ டு காலேஜ்.
இது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னால் கல்லூரிக்கு போவதற்கு பள்ளி ஒரு ஆயத்தப்படுத்துகிற இடமாக இருப்பது போல.
யூ கான்ட் கோ டு காலேஜ் பிஃபோர் கோயிங் டு ஸ்கூல்.
பள்ளிக்கு போவதற்கு முன்பதாக நீங்கள் கல்லூரிக்கு போக முடியாது.
பட் God doesn't want you to stop with school, he wants you to go on to the college.
ஆனா நீங்க பள்ளி படிப்போடு நிறுத்தி விட வேண்டும் என்று அவர் விரும்புவதில்லை, நீங்கள் கல்லூரி படிப்புக்கும் போக வேண்டும் என்று
விரும்புகிறார். God's dealings with man, he first dealt with him according to the old covenant.
ஆகவே தேவன் மனிதனோடு கூட இடைப்படும் பொழுது பழைய உடன்படிக்கையோடு கூட இடைப்படுகிறார்.
And then he led him on to what he really wanted, which is the new covenant.
அதற்கு பிறகு அவருக்கு எது உண்மையாக தேவையா இருந்ததோ அதான் புதிய உடன்படிக்கை, அதற்குள்ளாக நடத்துகிறார்.
Many people don't know the difference between these two.
அநேகருக்கு இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிவதில்லை.
There's a lot of difference.
பல வித்தியாசங்கள் உண்டு.
In the Old Testament, the priest had a special robe. Aaron had a robe.
பழைய ஏற்பாட்டிலே அங்கே உள்ள ஊழியர்களுக்கு ஆசாரியர்களுக்கு நீண்ட ஒரு அங்கிருக்கும் வஸ்திரம், விசேஷித்த வஸ்திரம்.
In the New Testament,
புதிய உடன்படிக்கையிலே
the robe of holiness is inside the heart, it's not outside.
பரிசுத்தம் என்ற வஸ்திரமானது அது உள்ளே தான் இருக்கிறது, அது வெளியே இல்லை.
In the Old Testament, they had a temple which they called the house of God.
பழைய உடன்படிக்கையிலே அவர்களுக்கு தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறதான தேவாலயம் இருந்தது.
Today, no building is the house of God.
இன்றைக்கு எந்த ஒரு கட்டடமும் தேவனுடைய வீடு அல்ல.
Some people call this church house of God, but that's not the house of God.
சிலர் இந்த சபை கட்டடத்தை தேவனுடைய வீடு என்று சொல்கிறார்கள், அது தேவனுடைய வீடு அல்ல.
That's because they are thinking of the Old Testament.
அது ஏனென்றால் அவர்கள் பழைய ஏற்பாட்டை இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே.
The Bible says the body. This is the temple of God today.
வேதம் சொல்லுகிறது இந்த சரீரம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது.
Which is the house of God, your body.
எது தேவனுடைய வீடு? உன்னுடைய சரீரம்.
Everything is inside now in the new covenant, not outside.
புதிய உடன்படிக்கையில் இப்பொழுது எல்லாமே உள்ளே தான் இருக்கிறது, வெளிப்பிரகாரமாக இல்லை.
In the Old Testament, they offered sacrifices outside for everybody to see.
பழைய உடன்படிக்கையிலே எல்லாரும் பார்க்க முடியாத வெளியே அவர்கள் பலி செலுத்தினார்கள்.
In the new covenant, Jesus said, offer your sacrifices in secret where nobody can see.
புதிய உடன்படிக்கையை யாரும் பார்க்காத அளவுக்கு அந்தரங்கத்திலே உங்களை வழிகளை செலுத்தி என்று
சொன்னார்.
இன்னொரு பெரிய வித்தியாசம் உண்டு.
And that is what we read in 2 Corinthians 13.
இதைத்தான் நாம் 2 கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
In verse 4.
நான்காம் வசனம்.
It says about Jesus, he was crucified because of weakness, but he lives because of the power of God.
அவர் பலவீனத்தால் சிலுவிலே அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார் என்று 13 அதிகாரம் 4 வசனத்திலே
வாசிக்கிறோம். About us, we also are weak in him, but we live by the power of God directed towards you.
நம்மை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்களும் அவருக்குள் பலவீனராக இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவருடன் கூட பிழைத்திருப்போம்.
See, in the Old Testament,
பழைய உடன்படிக்கையிலே
the servant of God was a very mighty man.
தேவனுடைய ஊழியக்காரன் என்பது மிகவும் பலமுள்ள ஒரு மனிதர்.
In many ways,
அநேக விதங்களில்.
For example,
உதாரணமாக
Samson.
Simpson.
He was such a mighty man, he could tear a lion to pieces.
அவன் சிங்கங்களை சிங்கத்தையே துண்டுதுண்டாக கிழிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமுள்ள ஒரு மனிதனாக இருந்தான்.
Elijah.
எலியா.
When some soldiers came to capture him, fire came down and consumed those soldiers.
அவனை பிடிப்பதற்காக படைவீரர்கள் எல்லாம் வரும்பொழுது வானத்திலிருந்து அக்னி இறங்கி அவனை பச்சித்து போட்டது.
Then the king sent some more soldiers. Elijah called down fire from heaven and they also died.
இன்னும் கொஞ்சம் படையாட்களை அந்த ராஜா அனுப்பினான், வானத்தை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்த பொழுது அக்னி வந்து அவரையும் பட்சித்து போடும்.
நெக்ஸ்ட் டைம் தி சோல்ஜர்ஸ் கேம் தே கேம் செட் எலியா ப்ளீஸ் டோன்ட் கில் அஸ்.
அடுத்த முறை படைகள் வரும்போது எலியாவை எங்களை தயவு செய்து கொன்று போட வேண்டாம் என்று அவனை
கேட்டுக்கொண்டார்கள்.
இப்படித்தான் பழைய உடன்படிக்கையில் இருந்தார்கள்.
But in Jesus case it was different.
இயேசுவுடைய காரியம் வரும்பொழுது அது வித்தியாசமா இருந்தது.
When the soldiers came to capture Jesus, no fire, nothing, they just took him and killed him.
இப்பொழுது அந்த போர்ச்சவர்கள் எல்லாரும் இயேசுவை பிடிக்க வந்த பொழுது எந்த ஒரு அக்கறையும் வானத்திலிருந்து வரவில்லை, அவர் சாகவும் இல்லை.
It's different.
வித்தியாசமா இருந்தது.
That's how it is in the new covenant.
இப்படித்தான் புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கையில் இருக்கிறது.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே
we read of some young men who were making fun of Elisha because he was a bald man.
அவன் சொட்டைக்கலையா இருந்தபடினாலே மொட்டைக்கலையா மொட்டைக்கலையா என்று சொல்லி சில சிறிய பிள்ளைகள் அவனை கிண்டல்
செய்தார்கள்.
அவர்களை சபித்தான்.
என்ன
நடந்தது தெரியுமா?
Some bears came from the forest and ate up all those young people.
கரடிகள் காட்டிலிருந்து வந்து இந்த வாலிபர்கள் எல்லாம் கடித்து பச்சித்து.
What for?
எதற்காக?
Just for making fun of Elisha's bald head.
எலிசாவுடைய சொட்டைக்கலையை பார்த்து கிண்டல் செய்தபடினாலே.
But in Jesus case,
இயேசுவுடைய காரியத்திலே
they did something worse.
அதை காட்டிலும் மோசமான காரியத்தை செய்தார்கள்.
They said, you are the prince of devils, Beelzebub.
நீ பெயெல்செபூல், பிசாசுகளுக்கெல்லாம் அதிபதி என்று சொன்னார்கள்.
No bears came to eat them up.
அவர்களை சாப்பிட முடியாது, எந்த கரடியும் வரவில்லை.
On top of that, Jesus said, you are forgiven.
அதற்கு மேலே இயேசு சொன்னார், நீங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள்
என்று. The new covenant servant of God is very different from the old covenant servant of God.
புது உடன்படிக்கையின் ஊழியனுக்கும் பழைய உடன்படிக்கையின் ஊழியனுக்கும் முற்றிலும் எவ்வளவோ வித்தியாசங்கள் உண்டு.
You know, once when Moses sister criticized Moses for the wife he married.
மோசே திருமணம் செய்ததான அந்த ஸ்திரீ விஷயத்திலே மோசையுடைய சகோதரி மோசையை கிண்டல் செய்தார்.
You read in Numbers chapter 12 that Miriam, Moses' sister, got leprosy immediately.
என்னாகவும் வாசிக்கிறோம், உடனடியாக மீரியாமுக்கு குஷ்டரோகம் வந்துவிட்டது.
But people who slapped Jesus, they got nothing.
இயேசுவை கண்ணத்திலே அறைந்தவர்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை.
They spat on Jesus, they didn't get leprosy.
இயேசுடைய முகத்திலே துப்பினார்கள், ஆனாலும் அவர்களுக்கு குஷ்டரோகம் வரவில்லை.
God was demonstrating through Jesus Christ what a true servant of God in the new covenant is like.
புதிய உடன்படிக்கையிலே உள்ள ஒரு மெய்யான தேவனுடைய ஊழியக்காரன் எப்படி இருப்பான் என்பதை இயேசுவின் மூலமாக தேவன் காண்பிக்கிறார். பல வித்தியாசங்கள் உண்டு.
பழைய உடன்படிக்கைக்கும்
புதிய உடன்படிக்கைக்கும்.
Man after God's own heart.
David devudey ketra manila irundan.
He had a crown on his head and he was a king and he ruled over so many people.
Avan thalaiye kidutey anindhu aneka janangalai avan arasaatchi seigondrundan.
Jesus was a greater king.
இயேசு அதை பார்க்கலாம் பெரிய ஒரு ராஜா.
But he had no crown on his head.
ஆனால் அவருடைய தலையிலே கிரீடம் இல்லை.
He never ruled over anybody.
அவர் யாரையும் ஆளுகை செய்யவில்லை.
He washed people's feet.
அவர் தன்னுடைய கால்களை கழுவினார்.
See, this is the difference between New Testament and Old Testament.
புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் இதுதான் வித்தியாசம்.
Do you want to follow Jesus or you want to follow David and Moses?
நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டுமா அல்லது தாவீது மோசேயை பின்பற்ற வேண்டுமா?
A lot of Christians, they are not following Jesus. They are following David and Moses and all these Old Testament.
அனேகர் இயேசுவை பின்பற்றுவதே கிடையாது. அவர்கள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் உள்ள மோசேயையும் தாவீதையும் தான் பின்பற்றுகிறார்கள்.
I'm trying to tell you how to follow in Jesus' footsteps.
நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் இயேசுவுடைய அடிச்சுவடுகளிலே பின்பற்றுவது எப்படி, நடப்பது எப்படி?
Difference between Old Testament and New Testament.
பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் வித்தியாசம் உண்டு.
Between all those Old Testament servants of God and the New Testament servants of God.
பழைய ஏற்பாட்டில் உள்ள அனைத்து தேவ ஊழியர்களுக்கும் புதிய உடன்படிக்கையில் உள்ள அனைத்து தேவ ஊழியர்களுக்கும் வித்தியாசம் உண்டு.
Daniel.
Daniel.
He was a great servant of God in the Old Testament.
பழைய உடன்படிக்கையிலே அவன் ஒரு பெரிய தேவ ஊழியக்காரனாக இருந்தான்.
They threw him once into the midst of a den full of hungry lions.
அங்கே பசியுள்ள சிங்கங்கள் நிறைந்த கெபிக்குள்ளாக தானியேலை தூக்கி எறிந்தார்கள்.
He stayed there the whole night, not one lion could touch him.
அவன் முழு இரவிலேயும் அங்கே சிங்க கெபியிலே இருந்தான், ஒரு சிங்கம் கூட அவனை தொடவில்லை.
You know, in the second and third century,
இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுகளிலே உங்களுக்கு தெரியுமா,
many true servants of God,
அநேக மெய்யான தேவ ஊழியர்கள்,
disciples of Jesus,
இயேசுடைய சீஷர்கள்,
who proclaimed the gospel,
சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள்,
the Roman emperor took them and threw them to the lions.
ரோம அரசன் அவர்களை தூக்கி சிங்க செவியிலே போட்டான்.
What did the lions do?
சிங்கங்கள் என்ன செய்தது?
In one minute they ate them up.
ஒரு நிமிஷத்திலே அவர்களை கடித்து சாப்பிட்டு விட்டது.
Those lions couldn't touch Daniel.
இந்த சிங்கங்கள் தானியேலை தொட முடியவில்லை.
But these disciples of Jesus,
ஆனால் இந்த இயேசுடைய சீஷர்கள்,
second and third century,
இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள்,
the lions ate them up.
சிங்கங்கள் அவர்களை சாப்பிட்டு விட்டது, பசித்து போட்டது.
Daniel had three friends.
தானியேலுக்கு மூன்று நண்பர்கள் இருந்தார்கள்.
They were thrown into the fire once and the fire could not touch them. They came out like that.
அவர்கள் அக்கினியிலே தூக்கி எறியப்பட்டார்கள். அக்கினியை அவர்கள் தொட முடியவில்லை. அவர்கள் அப்படியே வெளியே வந்து விட்டார்கள்.
in the history of Christianity in 20 centuries.
இந்த 20 நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவ சரித்திரத்திலே
many people have persecuted missionaries and disciples of Jesus.
அநேக ஜனங்கள் மிஷனரிகளையும் இயேசுவின் சீஷர்களையும் உபத்திரவப்படுத்தினார்கள், சித்திரவதை செய்தார்கள்.
They have tied them to a pole and set them on fire.
அவர்களை ஒரு பெரிய கம்பிலே கட்டி நெருப்பு கொளுத்தி விட்டார்கள்.
And they got burned.
அவர்கள் எரிந்து போனார்கள்.
They didn't come out of the fire untouched.
அவர்கள் நெருப்பினால் தடப்பட முடியாமல் வெளியே வரவில்லை.
So I hope I've shown you from all these examples there is a big difference between Old Testament and New Testament.
இந்த வித உதாரணங்களிலே பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டேன் என்று
எண்ணுகிறேன். When Pharaoh said to Moses, "Show me a miracle."
பார்வோன் மோசேயை பார்த்து எனக்கு ஒரு அற்புதத்தை காண்பி என்று கேட்டான்.
Moses turned the water into blood.
அவன் தண்ணீரை ரத்தமாய் மாற்றினான்.
He threw his stick down and it became a snake.
தன்னுடைய கோலை கீழே போட்ட உடனே அது பாம்பாய் மாறிவிட்டது.
Which ate up the snakes which the magicians produced.
மந்திரவாதிகள் உண்டாக்கின சர்ப்பங்களை இந்த பெரிய சர்ப்பமானது முழுங்கி விட்டது.
That is Old Testament.
இது பழைய ஏற்பாடு.
In the New Testament,
புதிய உடன்படிக்கையிலோ
Herod said to Jesus, "Show me a miracle."
ஏரோது இயேசுவை பார்த்து எனக்கு ஒரு அற்புதத்தை காண்பி என்று கேட்டான்.
What did Jesus do?
இயேசு என்ன செய்தார்?
He never even opened his mouth.
தன்னுடைய வாயை கூட திறக்கவில்லை.
See, there's a lot of difference between the Old Testament and the New Testament.
பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டு.
The Old Testament was not God's perfect way.
பழைய உடன்படிக்கை என்பது தேவனுடைய பூர்ணமான வழி அல்ல.
You know, once the Pharisees came to Jesus and said, "Why did Moses permit divorce?"
ஒரு முறை பரிசேயர்கள் இயேசுவிடத்திலே வந்து மோசே விவாகரத்தை ஏன் அனுமதித்தான் என்று கேட்டார்கள்.
Jesus said, "Because of the hardness of your heart."
உங்களுடைய இறுதிய கடினத்தை நிமித்தம் தான் அவன் அனுமதித்தான் என்று
சொன்னார். But in the new covenant, there is no divorce.
புதிய உடன்படிக்கையில் விவாகரத்தை இல்லை.
David had so many wives.
தாவீதுக்கு அநேக மனைவிமார்கள் இருந்தார்கள்.
In the new covenant, you are allowed only one wife.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் உனக்கு ஒரே ஒரு மனைவி தான் வைத்திருக்க முடியும்.
The new covenant standard is much higher than the old covenant.
பழைய உடன்படிக்கையின் தரத்தை காட்டிலும் புதிய உடன்படிக்கையின் தரம் எவ்வளவோ உயர்ந்தது, மேலானது.
How much higher?
எவ்வளவு உயரம்?
As much higher as Jesus is higher than Moses.
மோசேயை காட்டிலும் இயேசு எவ்வளவு பெரியவரோ அவ்வளவு உயரமானது அந்த தரம்.
So we see,
அங்கே நாம் பார்க்கிறோம்,
this method of calling bears to kill those who criticize me,
என்னை குற்றப்படுத்துபவர்களை பட்சிக்க முடியாத கரடியை கூப்பிடுவது,
is a low level.
இது கீழான தரம்.
This method of calling down fire upon all the soldiers who come to capture me, it's an old low level.
என்னை பிடிக்க வருகிற போர்ச்சவர்கள் மீது அக்னி இறங்க வேண்டும் என்று சொல்லி வானத்தை நோக்கி அக்னியை கூப்பிடுவது, அது பழைய ஏற்பாட்டின் தரம், கீழான தரம்.
This method of throwing down a stick and making it a snake before Pharaoh, it's a low level.
பார்வோனுக்கு முன்பாக என்னுடைய கோலை கீழே வீசறிகிறேன், அது சர்ப்பமாக மாறுகிறது, அது கீழான ஒரு தரம்.
And shutting the mouths of lions like Daniel.
தானியேலுக்குள்ள சிங்கத்தின் வாயை கட்டுவது,
that is the level of the Old Testament, Moses.
அது மோசே என்றதனால் மோசேயை போல பழைய உடன்படிக்கையின் தரம்.
When you come to the higher level,
இப்பொழுது மேலான ஒரு தரத்திற்கு வரும்பொழுது,
like Jesus,
இயேசுவை போல,
it's different.
வித்தியாசமானது.
They slap you,
அவர்களை அடிக்கிறார்கள்.
Spit on you,
உங்கள் முகத்தை துப்புகிறார்கள்.
Say, "Father, forgive them."
பிதாவே, இவர்களுக்கு மன்னி.
This is following in Jesus' footsteps in the new covenant.
இதுதான் புதிய உடன்படிக்கையில் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதே.
But God won't catch you by the neck and say, "Come on, follow Jesus."
ஆனால் ஆண்டவர் உங்களை கழுத்தை பிடித்து இயேசுவை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்று நிர்பந்திப்பதில்லை.
If you want to live at the old covenant level, you can do that.
பழைய உடன்படிக்கையின் தரத்திலேயே நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் நீ வாழலாம்.
But in the old covenant level, your spiritual life also will be very low.
ஆனால் பழைய உடன்படிக்கையின் அந்த நிலவரத்திலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் கீழான ஒரு நிலையிலே தான் இருக்கும்.
And that is the reason why so many believers, their spiritual standard is so low.
ஆகவே தான் அநேக விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய தரமும் கீழான நிலவரத்திலேயே காணப்படுகிறது.
They are not following Jesus.
அவர்கள் இயேசுவை பின்பற்றுவதில்லை.
They are following David and Elijah and Moses and all those other people.
அவர்கள் தாவீதையும் மோசேயையும் எலியாவையும் இன்னும் அநேக ஜனங்களை தான் பின்பற்றுகிறார்கள்.
They want to be rich like Abraham and rich like Job and rich like David.
அவர்கள் போல யோபை போல தாவீதை போல பணக்காரராக இருக்க வேண்டும் என்று அவர்களை பின்பற்றுகிறார்கள்.
They don't want to be poor like Jesus and poor like Paul and poor like Peter.
இயேசுவை போலவோ பவுலை போலவோ பேதுருவை போலவோ தரித்திரராக இருக்க அவர்களுக்கு மனமில்லை.
No.
இல்லை.
So then who are they actually following?
இப்போ அவர்கள் யாரை தான் உண்மையாக பின்பற்றுகிறார்கள்?
They are not following Jesus or Paul or Peter.
அவர்கள் இயேசுவையோ பவுலையோ பேதுருவையோ பின்பற்றவில்லை.
They are following Abraham and Job and David.
அவர்கள் ஆபிரகாம் யோபு தாவீது இவர்களை தான் பின்பற்றுகிறார்கள்.
You have to make a choice.
இப்பொழுது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும்.
You want to follow Abraham's footsteps or Jesus' footsteps?
நான் ஆபிரகாமுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டுமா அல்லது இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டுமா என்று நீ தான் தீர்மானிக்க வேண்டும்.
Follow in Moses' footsteps or Paul's footsteps?
மோசேயினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டுமா இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டுமா?
Paul followed Jesus.
எல்லாரும் இயேசுவை
பின்பற்றினார்.
பவுல் இயேசுவை பின்பற்றினார்.
And he said, follow me as I follow Christ.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்.
When you listen to this comparison,
இந்த ஒப்புமை படுத்தி பார்ப்பதை நீங்கள் கவனிக்கும் பொழுது,
you say, yeah, it looks as if it was better to be in the Old Testament.
பழைய ஏற்பாடு சிறந்ததாக தெரிகிறது என்று சொல்லலாம்.
Because you could call out the bears to kill people who criticize you.
ஏனென்றால் உங்களை குற்றம் சொல்லுகிறவர்களை கிண்டல் செய்கிறவர்களை பார்த்து கரடியை கூப்பிட்டால் அது வந்து அவர்களை கடிக்கும்.
You could call down fire from heaven.
வானத்திலிருந்து அக்னியை இறங்க செய்யலாம்.
You think that is a better way because you think like human beings.
நீ மனுஷன் நினைக்கிற பிரகாரமா நினைக்கிறபடினாலே இதுதான் மேலான நிலைமை என்று எண்ணலாம்.
For example,
உதாரணமாக,
when one soldier came to capture Jesus,
இயேசுவை பிடிக்க முடியாத ஒரு போர் சேவன் வந்தான்.
Jesus, Peter took out a sword and cut off his ear.
பேதுரு ஒரு பட்டயத்தை எடுத்து அந்த வேலைக்காரனுடைய காதை வெட்டி விட்டான்.
Tell me, was that Old Testament or New Testament?
இது பழைய உடன்படிக்கையா புதிய உடன்படிக்கையா என்று சொல்லுங்க.
Now you know the answer.
இப்போ உங்களுக்கு பதில் தெரியும்.
That was Old Testament.
பழைய ஏற்பாடு.
What did Jesus do? He is a New Testament servant of God.
இயேசு புதிய உடன்படிக்கையின் ஊழியர். அவர் என்ன செய்தார்?
He picked up that ear from the ground and put it back and healed it.
அவர் கீழே வெட்டப்பட்ட விழுந்த அந்த காதை எடுத்து அவனின் காதை ஒட்டி சுகமாக்கினார்.
Now shall I tell you something?
ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா?
It's not written in the Bible.
இது வேதத்தில் எழுதப்படவில்லை.
But it is my opinion.
இது என்னுடைய அபிப்பிராயம்.
I am absolutely convinced that soldier got converted.
அந்த போர் சேவகன் கண்டிப்பாக மனம் திரும்பி இருந்திருப்பான்.
I'm sure I will see that soldier in heaven.
And the post seven year parlothe kaanben endru naan nichayithirukken.
Because he had never experienced such a thing in his life.
Endral avude vaazhkaiyil ippadi petta oru kaarathai oru podum anubavichirundirukave maatan.
That when he came to capture a man, that man does good to him.
Oru manidhai pidikka varumbodhu avan nanmaiyai seigiraan.
I'm sure he could never have forgotten it in his life.
Avan thanudaiya vaazhkaiyil mudhuvum marandirukave maatan.
That one of this man's followers cut my ear, but this man comes and heals it.
இந்த மனிதனுடைய சிஷ்யன் என்னை காதை வெட்டி விட்டான். ஆனா இந்த மனிதனும் என்னை காதை சுகமாக்கி விட்டான்.
So what did Jesus accomplish?
அவர் இயேசு எதை சாதித்தார்?
Peter could cut his ear and send him to hell.
பேதுரு அவருடைய காதை வெட்டி நரகத்துக்கு தான் அனுப்பி இருந்தார்.
But what did Jesus do?
இயேசு என்ன செய்தார்?
Jesus healed his ear and took him to heaven.
இயேசுவின் காதை சுகமாக்கி பரலோகத்துக்கு எடுத்து சென்றார்.
So who is the greatest servant of God? Tell me.
இப்போது சொல்லுங்கள், யார் மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரன்?
Elisha got those bears to eat up those young men, and those young men went to hell.
Elisha karadigalai koopittu andha karadigal andha manidha andha valibargalai ellam sindru pottadu avan naragathil sendru vittar.
Jesus forgave people and took them to heaven. Who is the greatest servant of God?
Yesu janangalai mannithu avargalai paralogathukku eduthu sendra yaar periya ooliyakaran?
Was it the one who called down fire like Elijah and burnt up the soldiers?
Eliyavai pola akkiniyai vaanathilirundhu koopittu porsavargal erithavargala?
Where did those soldiers go?
Andha porveergal enge sendrargal?
And the fire burnt them up.
அந்த அக்னி அவர்களை
பச்சித்தவர்கள்
எல்லாரும் நரகத்துக்கு சென்றார்கள்.
பட் வென் ஜீசஸ் டைட்,
இயேசு மரித்த பொழுது,
ஈவன் தட் சோல்ஜர் ஹூ கில்ட் ஹிம் செட், திஸ் இஸ் ரியலி தி சன் ஆஃப் காட்.
அவரை கொன்ற அந்த போர்ச்சியன் சொல்கிறான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன்.
How did he say this is the son of God?
இவர் எப்படி மெய்யான தேவனுடைய குமாரன் என்று சொன்னார்?
Was it because Jesus did some great miracle there?
அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பெரிய அற்புதத்தை செய்தாரா?
I'll tell you why that Roman soldier, that hardened soldier, suddenly realized this is the son of God.
அந்த ரோம போர் சேவகன், மிகவும் கடினமான போர் சேவகன், இவர் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று எப்படி உணர்ந்தார்?
He was in charge of crucifying Jesus.
இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு அவன்தான் பொறுப்பாக இருந்தான்.
He is the one who said, tie his hands to the cross.
சிலுவையில் இயேசுவின் கையை கட்டுங்கள் என்று அவன்தான் சொன்னான்.
Hammer the nails.
அந்த ஆணியை எடுத்து சுத்திகளை அடிங்கள் என்று சொன்னார்.
Why do you have to tie the man's hands before you hammer the nails?
ஆணியில் அடிக்கும் முன்பாக ஏன் அந்த சிலுவையில் கையை கட்ட வேண்டியிருந்தது?
Because he knew all these people, they will fit, they'll fight and hit and all that, so you got to tie them down.
அவருக்கு தெரியும், சிலுவையில் யார் யாரெல்லாம் அடைந்தார்கள் அவர்கள் எல்லாரும் சண்டை போட்டு எப்படியாவது அதை கழுவி நிறுத்தி கையை காலை ஆட்டி,
spit and curse and do all types of things.
அவர்கள் சிலுவையில் அறைகிறவர்களை பார்த்து அவர் துப்பி சபித்து திட்டியிருந்திருப்பார்.
That is what he had seen all his life.
தன்னுடைய வாழ்க்கை முழுதுமா இதைத்தான் அந்த போர் சேவன் பார்த்திருந்திருப்பார்.
Now he sees one man,
இப்பொழுது ஒரு மனிதனை பார்க்கிறார்,
who doesn't spit,
அவர் துப்புவில்லை,
doesn't curse,
சபிக்கவில்லை.
When they ask him to stretch out his hand, he stretches out his hand.
கையை நீட்டு மாட்டான், அப்படியே கையை நீட்டிட்டார்.
And put out the other hand, he puts out the other hand.
இன்னொரு கையை நீட்டு சொன்னா இன்னொரு கையை நீட்டி
விட்டார். He put one leg on top of the other, he obediently puts one leg on top of the other.
ஒரு காலை இன்னொரு கால் மேல் வைத்துக் கொள்ள என்று சொன்ன உடனே அவர் கீழ்ப்படிந்து உடனே வைத்து விட்டார்.
No need of ropes, no need of anything.
எந்த கயிறு தேவையில்லை கட்டுவதற்கு.
He had never seen anything like this in his life.
தன்னுடைய வாழ்க்கை முழுதுமாக இப்படி ஒரு நபரை பார்த்ததே கிடையாது.
And then when he hangs on the cross and all the struggle,
அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அவர் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது,
Jesus, Father, forgive them, they don't know what they're doing.
பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள்.
That Roman soldier,
அவன் உணர்த்தப்பட்டான்.
He had never read the Bible.
அவன் வேதத்தை வாசிக்கவே இல்லை.
But he said, I have never seen this in my life.
இப்படிப்பட்ட ஒரு நபரின் வாழ்க்கை முழுதும்
பார்த்ததே இல்லை. This is the Son of God.
இவர்தான் மெய்யான தேவன்.
How did he get convinced?
எப்படி அவன் உணர்ந்தான்?
Not because fire came down from heaven like Elijah.
எலியாவை போல வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்ததனால அல்ல.
But by love.
அன்பின் மூலமாக.
Forgiveness.
மன்னிப்பின் மூலமாக.
Do you want to be a disciple of Jesus?
இயேசுவின் சீஷனாக திரும்ப.
You want to call down fire upon people and send them to hell?
வானத்திலிருந்து அக்னியை கூப்பிட்டு ஜனங்களை நரகத்துக்கு அனுப்ப போகிறாயா?
You want to call bears from the desert to bears from the forest to eat up people and send them to hell?
காட்டிலிருந்து கரடியை வரவழைத்து ஜனங்களை கடித்து பட்சித்து அல்லது நரகத்துக்கு அனுப்ப வேண்டுமா?
Or do you want to love your enemies and take them to heaven?
அல்லது உடைய விரோதிகளை நேசித்து அவர்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டுமா?
Do you want to forgive them and lead them into God's kingdom?
நீ அவர்களை மன்னித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நடத்த வேண்டுமா?
That is the difference between a new covenant servant of God and an old covenant servant of God.
இதுதான் பழைய உடன்படிக்கையினுடைய தேவ ஊழியனுக்கும் புதிய உடன்படிக்கையினுடைய தேவனுடைய ஊழியனுக்கும் வித்தியாசம்.
Jesus said,
இயேசு சொன்னார்,
God did not send his son into the world to condemn the world but that the world might be saved through him.
தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க முடியாத அல்ல, இந்த உலகத்தை ரட்சிக்க முடியாத தம்முடைய குமாரனை அனுப்பினார்.
Then he has told us,
நம்மிடத்திலே சொன்னார்,
as the father sent me I send you.
என்னுடைய பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை இந்த உலகத்துக்குள்ளாய் அனுப்புகிறேன்.
God to condemn people.
ஜனங்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க முடியாத.
Not to get bears from the forest to eat them up.
காட்டிலிருந்து கரடிகளை வரவழைத்து இவர்களை பட்சிக்க முடியாத.
Not to call down fire from heaven to consume them.
இவர்களை பட்சித்து போட முடியாத. வானத்திலிருந்து அக்னியை கூப்பிட முடியாத அல்ல.
You know where Elijah called this fire down from heaven?
எலியா வானத்திலிருந்து அக்னி வர முடியாத எங்கே கூப்பிட்டான் தெரியுமா?
You read in 2 Kings, it was in Samaria.
இரண்டு ராஜாக்களிலே வாசிக்கிறோம், சமாரியாவிலே தான் அதை செய்தார்.
ஒன் டே
ஒரு நாளிலே
ஜீசஸ் அண்ட் ஹிஸ் டிசைபிள்ஸ் வென்ட் டு தி சேம் சமாரியா.
அதே சமாரியா தேசத்துக்கு இயேசுவும் தம்முடைய சீஷர்களும் சென்றார்கள்.
And the Samaritans said, we will not receive you.
உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சமாரியர்கள் சொன்னார்கள்.
And James and John said to Jesus,
யாக்கோபும் யோவானும் இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள்,
let us call down fire from heaven like Elijah did in the same place and burn these people up.
எலியா இதே இடத்துல செய்தது போல நாமும் வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்து இந்த ஜனங்கள் எல்லாம் எரிந்து போவார்களாக என்று சொன்னார்.
And Jesus rebuked them.
இயேசு அவர்களை கடிந்து கொண்டார்.
So you're trying to defend me.
நீ என்னை பாதுகாக்க வேண்டும் என்று
விரும்புகிறது. You don't know what spirit you are.
உங்களுக்கு இந்த ஆவி இருக்கிறது என்று நீங்கள் அறியாமல்
இருக்கிறீர்கள். This is not Old Testament.
இது பழைய உடன்படிக்கை அல்ல.
This is not the time of Elijah.
இது எலியாவின் நாட்கள் அல்ல.
I have come to show you a better way.
நான் உங்களுக்கு மேன்மையான வழியை காண்பிக்க வந்திருக்கிறேன்.
And he just quietly went off.
அவர் அமைதியாக போய்விட்டார்.
And what happened?
என்ன நடந்தது?
Some years later,
சில வருஷங்கள் கழித்து,
in the same town of Samaria,
அதே சமாரியா பட்டணத்திலே,
Philip the evangelist went.
சிவசேஷனாகிய பிலிப்பு சென்றார்.
And thousands were saved in that city.
அந்த பட்டணத்தில் ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டார்கள்.
Isn't it good that Jesus didn't call down fire from heaven and consume all of them?
அதற்கு முன்பதாக இயேசு வானத்திலிருந்து அக்னியை வரவழைக்காமல் அவர்களை அழிக்காமல் இருந்தது நல்லதுதானே?
All those people could go to heaven.
இப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு சென்று விட்டார்களே.
That is the new covenant servant of God.
இதுதான் புது உடன்படிக்கை ஊழியன்.
He doesn't take revenge on people.
அவன் யாரையும் பழி வாங்குவதில்லை.
He forgives them.
அவன் அவர்களை மன்னிக்கிறான்.
They slap him.
அவரை
அறிந்தார்கள்.
Call
him the devil.
பிசாசு என்று கூப்பிட்டார்கள்.
He quietly goes away, forgives them.
அவர் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டார், மன்னித்து விட்டு சென்று விட்டார்.
He prays that they will be saved.
இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார்.
That is how Stephen died, the first martyr.
இப்படிதான் முதல் ரத்தசாட்சியாகிய ஸ்தேவான் மரித்தான்.
They were all stoning him.
எல்லாரும் கற்களை எறிந்தார்கள்.
And Paul was also standing there.
அங்கே பவுலும் கூட நின்று கொண்டிருந்தான்.
And Stephen said, Lord, please don't punish these people for killing me.
ஆண்டவரே, என்னை கொல்லுவதற்காக இந்த ஜனங்களை தயவு செய்து தண்டிக்காதரும் என்று ஜெபித்தான்.
And Paul saw that.
பவுல் அதை பார்த்தான்.
He could never forget it in his whole life.
தன்னுடைய வாழ்க்கை முழுதுமாய் இப்படிப்பட்ட காரியத்தை மறக்கவே முடியவில்லை.
He said, I thought all these Christians were evil people.
கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பொல்லாத ஜனங்கள் என்று நான் நினைத்தேனே.
And when he went to sleep,
அவன் தூங்க போன பொழுது,
he would dream about Stephen.
அவன் ஸ்தேவானை குறித்து கனவு வந்தது.
And he would dream and dream and what he heard Stephen say.
ஸ்தேவான் சொல்லுகிற காரியம் மீண்டும் மீண்டுமாய் சூட்டத்தை நினைவு கொண்டு நினைவில் வந்து கொண்டே இருந்தது.
The Holy Spirit was speaking to him.
பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட பேசிக் கொண்டே இருந்தான்.
Did you see that in Stephen's life?
தேவனுடைய வாழ்க்கையை பார்த்தாயா?
You think that is a false doctrine?
இது பொய்யான உபதேசம் என்று
நினைக்கிறாயா?
Paul அப்படியே ஸ்தலனம் அடைந்தான்.
Lord, how can I persecute these Christians? They are such good people.
ஐயோ, இவ்வளவு நல்ல ஜனங்களா இருக்கிறவங்களை கிறிஸ்தவங்க இவங்களை எப்படி நான் உபத்திரப்படுத்த முடியும்?
One day he was going to Damascus to persecute more Christians.
ஒரு நாளில் இன்னும் அதிகமான கிறிஸ்தவங்களை உபத்திரப்படுத்த முடியும் தமஸ்கு பட்டணத்துக்கு போய் கொண்டிருந்தான்.
Conscience was still pricking him.
அவனுடைய மனசாட்சி இன்னும் குத்திக் கொண்டே இருக்கிறது.
The Lord appeared to him and said,
தேவன் அவனுக்கு தரிசனமாகி சொன்னார்,
Don't keep on kicking against those pricks of conscience.
உன்னை மனசாட்சி குத்துகிறதே அதுக்கு விரோதமா நீ குத்திக் கொண்டே இருக்க வேண்டாம் என்று சொன்னார்.
And he got converted.
அவன் மனம் திரும்பினான்.
You know who
was the means for Paul to be converted?
பவுல் மனந்திரும்படியாக யார் அதற்கு மூல காரணமாக இருந்தது?
We know he was converted on the Damascus road.
தமஸ்கு பட்டணத்தினுடைய அந்த தெருவிலே அவன் மனந்திரும்பினான் என்று நாம் அறிவோம்.
But it was because of Stephen.
ஆனால் அது ஸ்தேவானின் மூலமாகத்தான்.
Not because he saw Stephen calling down fire from heaven.
ஸ்தேவான் வானத்திலிருந்து அக்கினியை கூப்பிட்டபடியாலே அல்ல.
Supposing when Stephen was dying.
ஸ்தேவான் மரிக்கும் பொழுது
he said, Lord, bring fire down from heaven and consume that fellow Paul standing there.
ஆண்டவரே, அங்கே இருக்கிறானே பவுல், அவன் மீது அக்கினி வந்து அவனை பசிக்கட்டும் என்று சாகும்போது ஸ்தேவான் சொல்லியிருந்தால்
would that have been better?
அது மேன்மையான வழியா இருந்திருக்குமா?
Or would he have said, Lord, don't punish this man for killing me?
அல்லது ஆண்டவரே, என்னை கொல்லுவதற்காக இவர்களை தண்டிக்காதிரும் என்று சொன்னது மேன்மையான வழியா? அவன் மறுத்து விட்டான்.
And that man gets converted.
அந்த மனிதன் மனம் திரும்புகிறான்.
And that man becomes the instrument in God's hands to write scripture.
வேத வாக்கியங்களை எழுதும்படியாக தேவனுடைய கரங்களிலே ஒரு கருவியாக இந்த மனிதன் மாறினான்.
That man brings thousands of people to Christ and establishes churches all over.
அந்த மனிதன் ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து பல இடங்களிலே தேவனுடைய சபையை ஸ்தாபிக்கிறவனாய் மாறினான்.
I think Stephen in heaven would have rejoiced at what he had seen.
அவன் இங்கே கீழே நடக்கிறதை பார்க்கும் பொழுது ஸ்தேவன் கண்டிப்பாக மனம் மகிழ்ச்சியா இருந்திருந்தது.
Which is better?
எது மேன்மையானது?
Should be an Old Testament servant of God who brings judgment and revenge on other people?
மற்ற ஜனங்களை பழி வாங்கி அவர்கள் மீது நியாய தீர்ப்பு கொண்டு வருகிற பழைய உடன்படிக்கை ஊழியம் சிறந்தவனா?
Or to be like Jesus and Stephen saying, Lord, forgive them, they don't know what they are doing.
அல்லது இயேசுவைப் போல ஸ்தேவானைப் போல ஆண்டவரே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், தயவு செய்து இவர்களுக்கு மன்னிப்பு என்று சொல்லுவது மேன்மையான
வழியா?
ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லுவது மேன்மையான வழியா?
This has not happened only in the first century.
இது முதல் நூற்றாண்டிலே மட்டும் நடந்ததல்ல.
About 50 years ago I heard of a story from Korea.
50 ஆண்டுகளுக்கு முன்பதாக கொரியா தேசத்திலே ஒரு கதையை நான் கேட்டேன்.
Where there was a man whose son was killed by the communists.
கம்யூனிஸ்ட்காரர்களால் தன்னுடைய மகன் கொல்லப்பட்டான்.
He heard that one young man was the one who actually shot his son.
தன்னுடைய மகனை ஒரு வாலிபன் தான் சுட்டுக் கொன்றான் என்பதை அவன் கேள்விப்பட்டான்.
You know what this Christian father did?
இந்த கிறிஸ்தவ தகப்பன் என்ன செய்தான் தெரியுமா?
This is about 40-50 years ago.
40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியம்.
He searched for that man who killed his son.
தன்னுடைய மகனை கொன்ற அந்த வாலிபனை தேடினான்.
And he found him.
அவனை கண்டுபிடித்தான்.
And he didn't take him to the police.
அவனை போலீஸ்காரர்கள் எடுத்து செல்லவில்லை.
He adopted him as his own son.
அவன் தன்னுடைய சொந்த மகனைப் போல அவனை தத்தெடுத்துக் கொண்டான்.
And he brought him up.
அவனை வளர்த்தான்.
And that man, that young man who killed his son, got converted and became a disciple of Jesus.
தன்னுடைய மகனை கொன்ற அந்த வாலிபன் அவன் மனம் திரும்பி இயேசுவின் சீஷனாய் மாறிவிட்டான்.
Why?
Why?
Because this father was not an Old Testament servant, he was a New Testament servant.
இந்த தகப்பன் பழைய உடன்படிக்கையின் ஊழியன் அல்ல, அவன் புது உடன்படிக்கையின் ஊழியனாய் இருந்தான்.
So that is what we read in 2 Corinthians 13.
இதைத்தான் நாம் 2 கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Jesus was crucified because of weakness.
இயேசு பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார்.
Elijah was a strong man.
எலியா வலிமையுள்ள ஒரு மனிதன்.
He wasn't weak.
எலியா பலவீனன் அல்ல.
When he asked for fire, fire would come and burn up the soldiers.
வானத்தில் அக்கினி வரட்டும் என்று சொன்ன உடனே அது வந்து போர் வீரர்களை பட்சித்துவிடும்.
Elisha was a strong man.
எலிசா வலிமையுள்ள ஒரு மனிதன்.
When he prayed,
அவன் ஜெபித்த பொழுது
bears would come and eat up his enemies.
கரடிகள் வந்து அவனுடைய சத்துருக்களை பட்சித்து போட்டது.
But when Jesus,
இயேசுவின் காரியம்,
he says, if I want, I can also pray and call 72,000 angels to come and fight for me.
நான் கூப்பிட்டிருந்தால் 72,000 தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த போர் வீரர்களோடு கூட சண்டை போட்டிருப்பார்கள் என்று சொன்னார்.
One word.
ஒரு வார்த்தை போதும்.
Father, send the angels.
பிதாவே, உங்கள் தூதர்களை அனுப்பும்.
72,000 angels will come right now to protect me from all these soldiers.
இந்த எல்லா போர் வீரர்களிலிருந்தும் என்னை பாதுகாக்க முடியாக 72,000 தூதர்கள் இறங்கி வந்து விடுவார்கள்.
But he said, if I do that, how will the scripture be fulfilled?
அப்படி நான் செய்வேனேயாகில் வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்?
So I will not even call one angel.
ஆகவே ஒரு தூதனை கூட நான் கூப்பிட மாட்டேன்.
That means he was weak.
அதனுடைய பொருள் என்னவென்றால் அவர் பலவீனமுள்ளவராய் இருந்தார்.
He was a son of God.
அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார்.
He was weak.
ஆனாலும் பலவீனராய் இருந்தார்.
He made himself weak.
அவர் தம்மை தாமே பலவீனமாய் மாற்றிக்கொண்டார்.
And these people could beat him.
இந்த ஜனங்கள் இவரை அடிக்க முடிந்தது.
Kill him.
கொல்ல முடிந்தது.
But wasn't that good?
அது நன்மைக்காக மாறவில்லையா?
Supposing Jesus had not died.
இயேசு மரித்திராவிட்டால்.
Supposing those 72,000 angels had come.
அந்த 72,000 தூதர்கள் கீழே இறங்கி வந்திருந்தால்.
Supposing fire had come and burnt up those Roman soldiers.
அக்கினி கீழே இறங்கி ரோம போர்ச்சவர்களை எல்லாம் எடுத்து பட்சித்து போட்டிருந்ததானால்.
And Jesus did not die.
இயேசு மரிக்கவில்லை.
And he went up to heaven.
அவர் அப்படியே பரலோகத்துக்கு சென்று விட்டார்.
Where would you and I be today?
இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே இருப்போம்.
Would our sins be forgiven?
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்திருக்குமா?
We would be still in our sins.
நாம் இன்னுமாய் நம்முடைய பாவங்களிலே தான் இருந்திருப்போம்.
Thank God Jesus did not call the angels.
இயேசு தேவதூதர்களை கூப்பிடவில்லை. அதற்காக பிதாவுக்கு நன்றி.
Thank God he was weak.
அவர் பலவீனராக இருந்தபடினாலே தேவனுக்கு நன்றி.
Thank God Stephen was weak so that Paul could get converted.
பவுல் மனந்திரும்பும்படியாக ஸ்தேவான் பலவீனராக இருந்தபடினாலே தேவனுக்கு நன்றி.
Paul also was weak.
பவுலும் பலவீனராக இருந்தான்.
He got 195 stripes on his back from the Jewish people.
யூத ஜனங்களிலிருந்து 195 அடிகளை தன்னை முதலில் வாங்கிக் கொண்டான்.
He was stoned 3 times.
மூன்று முறை கல்லெறியப்பட்டான்.
But he forgave them.
பவுல் அவர்களை எல்லாம் மன்னித்தான்.
He went back and preached to the people who stoned him and beat him.
தன்னை கல்லெறிந்து அடித்தவர்களிடத்திலே போய் பிரசங்கித்தான்.
And I'm sure many of them got converted.
நான் கண்டிப்பாய் நம்புகிறேன் அவர்களில் அநேகர் மனம் திரும்பி இருப்பார்கள்.
The Roman soldiers would catch him, take him to the jail and tie him up.
ரோம போர் சேவகன் இவனை பிடித்து கட்டி சிறைச்சாலைக்கு கொண்டு போய் இருந்திருப்பான்.
Instead of getting angry with those soldiers,
அந்த போர் சேவகனோடு கூட கோபப்படுவதற்கு பதிலாக
Paul preached the gospel to them.
பவுல் அவரோடு கூட சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்.
And those soldiers got converted.
அந்த போர் சேவகர்கள் மனம் திரும்பினார்கள்.
Have you seen this way?
இந்த வழியை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா?
Not of being strong,
வலிமையுள்ளவர்களாய் அல்ல,
but of being weak,
பலவீனர்களாய்.
What happens when we are weak?
நாம் பலவீனராக இருக்கும்போது என்ன நடக்கிறது?
It says Paul says here in 2 Corinthians 13 because he was weak he lived by the power of God.
இங்கே பார்க்கிறோம் அவர் பலவீனமாக இருந்தபடியினாலே தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்தார்.
And he says we also are weak in him.
அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராக இருக்கிறோம்.
When you follow in Jesus footsteps God makes us weak not strong.
நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் பொழுது தேவன் நம்மை பலவீனராய் மாற்றுகிறார்.
Angels don't come to help us.
நமக்கு உதவி செய்ய முடியாத தேவதூதர்கள்
வருவதில்லை. No fire comes from heaven.
வானத்திலிருந்து எங்க அக்னி இறங்குவதில்லை.
No bear comes to eat up our enemies.
நம்முடைய விரோதிகளை கடிக்கும் முடியாத எந்த கரடியும் வருவதில்லை.
Our enemies beat us, steal our goods and harm us in so many ways.
நம்முடைய சத்துருக்கள் நம்மை அடிக்கிறார்கள், திருடுகிறார்கள், பல விதங்களில் தீமை செய்கிறார்கள்.
We love them.
நாம் அவர்களை நேசிக்கிறோம்.
We are weak.
நாம் பலவீனராக இருக்கிறோம்.
As a result,
அதன் விளைவாக
some of those enemies get converted and get into God's kingdom.
அந்த சத்துருக்களிலே ஒரு சிலர் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் போகிறார்கள்.
That's what we want.
இதுதான் நமக்கு தேவை.
And in 2000 years,
2000 ஆண்டுகளாக
there are so many incidents like this that have happened.
இப்படி நடந்த அநேக சம்பவங்கள் உண்டு.
Where people like Stephen died.
ஸ்தேவானைப் போல ஜனங்கள் மரித்தார்கள்.
And people who killed them got converted.
அவனை கொன்றவர்கள் மனம் திரும்பினார்கள்.
Even in this century there are many stories like that.
இந்த நூற்றாண்டிலேயும் கூட இப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள் உண்டு.
Missionaries who gone out somewhere to some new place.
புது இடத்துக்கு சென்ற மிஷனரிகள்.
And all those barbarians kill the missionaries.
அங்கே உள்ளதான கற்கால மனிதர்களைப் போல இருக்கிறவர்கள் அவர்களை கொன்று விட்டார்கள்.
And then the missionary's wife goes there and works there.
அதற்கு பிறகு அந்த மிஷனருடைய மனைவி அங்கே போய் வேலை செய்கிறாள், ஊழியம் செய்கிறாள்.
Converts the people who killed her husband.
தன்னுடைய கணவனை கொன்ற மனிதர்கள் மனம் திரும்புகிறார்கள்.
She didn't call for the bears to come and eat them up.
அங்கே அவர்களெல்லாம் கடித்து பசிக்கு முடியாத கரடிகளை கூப்பிடவில்லை.
What she was calling the bears and sending them to hell.
கரடிகளை கூப்பிட்டு அவர்களெல்லாம் நரகத்துக்கு அனுப்புவதில் என்ன பயன்?
She preached the gospel to them and took them to heaven.
அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து பரலோகத்துக்கு எடுத்து சென்றாள்.
This is how the new covenant servant is.
இப்படித்தான் புதிய உடன்படிக்கையின் ஊழியன் இருக்கிறான்.
And if you want to be a new covenant servant, it's like this.
நீயும் புதிய உடன்படிக்கையின் ஊழியனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வழிதான் போக வேண்டும்.
There will be suffering.
பாடுகள் இருக்கும்.
But there'll be tremendous glory.
ஆனால் அதிலே அதிக மகிமை காணப்படும்.
The Bible says if we suffer with Jesus now we will reign with him one day.
வேதம் சொல்லுகிறது அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம்.
We all know about Sadhu Sundar Singh, one of the greatest Christians India has ever seen.
India kanda priya parishuthavargale oruvar dhaan Sadhu Sundar Singh.
He died about 70 years ago.
எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மரித்தார்.
And he has so many stories from his life.
அவருடைய வாழ்க்கையில் அநேக சம்பவங்களை அவர் சொல்கிறார்.
Where people harmed him,
அவரை ஜனங்கள் துன்புறுத்தினார்கள், தீமை செய்தார்கள்,
did evil to him,
அவருக்கு தீமை செய்தார்கள்,
and he did good to them,
அவரோ அவர்களுக்கு நன்மையே செய்தார்,
and many of them got converted.
அதிலே அநேகர் மனம் திரும்பியிருக்கிறார்.
My brothers and sisters,
என் சகோதர சகோதரிகளே,
this is the way God has called all of us to follow Jesus.
நாம் எல்லாரும் இந்த வழியாகத்தான் இயேசுவை பின்பற்ற முடியாக அவர் அழைக்கிறார்.
It's not by fighting with human weapons that we win.
மனுஷீக ஆயுதங்களினாலே சண்டை போட்டு நாம் ஜெயிப்பதல்ல.
The Lord says not by human power.
மனுஷீக வல்லமையினாலே அல்ல என்று சொன்னார்.
Not by human might.
மனுஷனுடைய வல்லமையினாலே பலத்தினாலே அல்ல.
But by my spirit says the Lord.
என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று இயேசு சொல்கிறார்.
God wants to send the power of his spirit upon your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை ஆவியானவருடைய வல்லமை அனுப்ப தேவன் விரும்புகிறார்.
You know why he cannot send it?
அவர் ஏன் இன்னும் அனுப்ப முடியவில்லை?
Because you are not willing to be weak.
நீங்கள் பலவீனராக இருக்கவங்களுக்கு மனதில் விருப்பம் இல்லை.
What do we read in 2 Corinthians 13?
2 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்?
We are weak in him.
நாம் அவரிலே பலவீனராக இருக்கிறோம்.
And therefore we will live by the power of God.
ஆகவே நாம் தேவனுடைய வல்லமையினாலே படைத்திருப்போம்.
So I want to encourage you today.
ஆகவே இன்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
You probably never heard a message like this in your whole life.
உங்களுடைய முழு வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட செய்தியை நீங்கள் கேட்காமல் இருந்திருப்பீர்கள்.
Every preacher tells you how to be powerful.
ஒவ்வொரு பிரசங்கியாரும் எப்படி பலவீனராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்.
I'm telling you how to be weak.
நானோ நீங்க எப்படி பலவீனராக இருக்க முடியும் என்று
சொல்றேன். Use your strength to fight back.
உங்களுடைய வல்லமையும் பலனையும் பயன்படுத்தி நீங்கள் சண்டை போட வேண்டாம்.
God doesn't want your strength.
தேவனுக்கு உங்கள் பலன் தேவையில்லை.
God says die.
நீ மரி, நீ சீயத்துக்கு மரி என்று
சொல்றாய். Die to yourself.
உன்னை சீயத்துக்கு மரி என்று சொல்றாய்.
There's nobody as weak as a dead man.
ஒரு மரித்து மரித்தவனை போல யாருமே பலவீனம் கிடையாது.
God wants to make us weak.
தேவன் நம்மை பலவீனராய் மாற்றுகிறார்.
Only when we are weak that he can manifest his power in us.
நாம் பலவீனராய் இருக்கும் பொழுது மட்டுமே தேவன் தம்முடைய வல்லமையை நம்மிலே விளங்க பண்ண முடியும்.
God told Paul in 2 Corinthians 12:9.
2 Corinthians 12:9 தேவன் பவுலுக்கு சொல்கிறார்,
My power is made perfect in weak people.
பலவீனர்கள் மத்தியிலே என்னுடைய வல்லமையானது பூர்ணமடைகிறது.
You know why God cannot manifest his power in so many Christians?
அநேக கிறிஸ்தவர்களிலே தேவன் ஏன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண முடியவில்லை?
They are so strong.
அவர்கள் மிகவும் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
That's why God cannot manifest his power.
ஆகவே தான் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண முடியவில்லை.
If you are willing to become weak,
நீ பலவீனனாய் மாறுவதற்கு விருப்பம் இருந்தால்,
I want to be like a dead man.
ஆண்டவரே, நான் மரித்தவனைப் போல மாற விரும்புகிறேன்.
I don't want to fight back.
நான் மீண்டும் சண்டை போட விரும்பவில்லை.
I want to die here.
நான் இங்கே மரிக்க விரும்புகிறேன்.
Like a dead man, I don't want to shout back or fight back.
ஆண்டவரே, நான் மரித்தவனைப் போல நான் ஒருவன் எனக்கு சண்டை போட்டால் நான் மீண்டும் சண்டை போட விரும்பவில்லை, அல்லது சத்தம் போட விரும்பவில்லை.
I want to be weak like Jesus.
இயேசுவைப் போல நான் பலவீனனாய் இருக்கட்டும்.
I want to do good to those who have come to harm me.
எனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நான் நன்மையே செய்யட்டும்.
You know what will happen?
என்ன நடக்கும் தெரியுமா?
Same thing that happened to Jesus, Paul, Peter, everybody.
இயேசுவுக்கும் பவுல் பேதுருக்கும் எல்லாம் என்ன நடந்ததோ,
In your weakness,
உங்களுடைய பலவீனத்திலே
mighty power of God will be manifest.
தேவனுடைய வல்லமை விளங்கும்.
When your husband shouts at you,
உங்களுடைய புருஷன் உங்களை பார்த்து சத்தம் போட்டால்,
what should you do? What should you do?
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
Be like a dead woman.
ஒரு செத்துப்போன ஒரு ஸ்திரீயை போல இருந்து விடுங்கள்.
Does a dead woman shout back?
ஒரு செத்துப்போன ஸ்திரீ மீண்டும் பேசுவாளா?
No.
பேச மாட்டாங்க.
God will manifest his power through you.
அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை உங்களை விளங்க பண்ணுவார்.
Brothers, when your wife shouts at you,
புருஷர்களே, சகோதரர்களே, உங்களுடைய மனைவி உங்களை திட்டினால்,
you are not going to convert her by shouting back.
நீங்கள் திரும்பி சத்தம் போடுவதன் மூலமாக உங்களுடைய மனைவி மாற்றப் போவதில்லை.
Die.
மறித்து விடுங்கள்.
Let the Lord defend you.
தேவன் உங்கள் பட்சமாய் அவர் நிற்கட்டும்.
God's power will be manifest in your home. One day your wife will get converted.
தேவனுடைய வல்லமை உங்களுடைய குடும்பத்திலே விளங்கும். ஒரு நாளிலே உங்களுடைய மனைவி மாறுவாள்.
Don't call for the bears to come and eat her up.
கரடியே வந்து என்னுடைய மனைவியை கடித்து போடு என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டாம்.
That's not God's way.
அது தேவனுடைய வழி அல்ல.
That's what some of you would like to do.
உங்களில் ஒரு சிலர் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்.
But that's not God's way.
ஆனால் அது தேவனுடைய வழி அல்ல.
God wants you to win that enemy.
தேவன் அந்த சத்துருக்களை எல்லாம் எப்படியாவது ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
ஹம்பிள் யுவர் செல்ஃப் லைக் ஜீசஸ்.
இயேசு போல உங்களை தாழ்த்தி விடுங்க, மறித்து விடுங்க.
ஹவ் மெனி ஆஃப் யூ ஆர் வில்லிங்?
உங்களில் எத்தனை பேர் விருப்பமுள்ளவர்களா இருக்கிறீர்கள்?
ஜீசஸ் சார்,
இயேசு சொல்கிறார்,
எனிஒன் வாண்ட்ஸ் டு கம் ஆஃப்டர் மீ,
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால்,
லெட் ஹிம் டினை ஹிம்செல்ஃப்,
அவன் தன்னை தான் வெறுத்து,
டேக் அப் ஹிஸ் கிராஸ்,
தன் சிலுவையை எடுத்து,
டை,
மறித்து,
ஃபாலோ மீ,
என்னை பின்பற்ற கடவுள்.
லெட்ஸ் ப்ரே.
நாம் ஜெபிப்போம்.
Now while our heads are bowed in prayer,
ஜெபத்திலே நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோம்.
You have heard something which can change your life if you choose it.
நீங்கள் இதை தெரிந்து கொண்டால் இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும்.
This is
ஒரு செய்தியை கேட்டது.
The way of the cross is the way of power.
சிலுவையின் வழிதான் வல்லமையின் வழி.
The way of death is the way of life.
மரணத்தின் வழிதான் ஜீவனின் வழி.
The way of weakness humanly is the way of divine power coming upon us.
மனுஷீகமான பலவீனமான வழிதான் தெய்வீக வல்லமையை பெறுவதற்கு.
The way of forgiving others is the way of saving them.
மற்றவர்களை மன்னிக்கிற வழிதான் அவர்களை ரட்சிக்கிற வழி.
But God won't force you to go this way.
ஆனால் இந்த வழியிலே நீ கண்டிப்பாய் கட்டாயமாய் போய்தான் ஆக வேண்டும் என்று தேவன் கட்டாயப்படுத்தவில்லை.
Today God has shown you the way. If you want to go, you can go.
இன்றைக்கு நீ செல்ல வேண்டிய ஒரு வழி உண்டு என்பதை தேவன் காண்பித்திருக்கிறார்.
The choice is yours.
தெரிந்து கொள்ளுதல் உன்னுடையது.
Make the right decision today.
இன்றைக்கு சரியான ஒரு தீர்மானத்தை செய்வாயாக.
Lord, I want to follow in your footsteps.
ஆண்டவரே, உம்முடைய அடிச்சுவடுகளிலே நான் பின்பற்ற விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள்.
Every day of my life.
என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலே.
Heavenly Father,
பரலோகப்பிதாவே,
help us to follow in Jesus footsteps.
இயேசுவின் அடிச்சுவடுகளிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
We ask in Jesus name.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.
Amen.
Amen.